காலை வேளையிலே வேத ஆராய்ச்சி நேயர்களை சமாதானம் என்று சொல்லி வாழ்த்துகிறோம். அன்பர்களே, வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிகளை தவறாமல் கேளுங்கள். நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனவே இந்நிகழ்ச்சியை கேட்டு செவ்வையான வழியை தெரிந்து கொள்ளுங்கள்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றும் தொடர்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 28 அதிகாரத்தையும் 29 அதிகாரத்தின் ஒரு பகுதியும் சிந்திக்கப் போகிறோம். ஏசாயா 28:5.
அக்காலத்திலே சேனைகளின் கர்த்தர் தமது ஜனத்தில் மீதியானவர்களுக்கு மகிமையான கிரீடமாகவும் அலங்காரமான முடியாகவும்.
இப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எதிர்காலத்தை நோக்கி நகர்ந்து செல்கிறார். அக்காலத்திலே என்று சொல்லப்படுவது கர்த்தருடைய நாளை குறிக்கிறது. இது மகா உபத்திரவ நாட்களில் துவங்கி 1000 வருட அரசாட்சி நாட்கள் வழியாக செல்கிறது. எப்ராஹிமின் வீழ்ச்சிக்கு அவர்களின் பெருமையே காரணமாக இருந்தது. அவர்கள் பெருமையை கிரீடமாக அணிந்திருந்தார்கள். ஆகவே தேவன் அவர்களை தாழ்த்தினார். இன்றும் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். எப்ராஹிமை தேவன் தங்களுடைய தேசத்திற்கு திரும்ப கொண்டு வரும்போது அவர்களுக்கு அது மகிமையான கிரீடமாகும், அலங்காரமான முடியாகவும் இருக்கும். இது 1000 வருட அரசாட்சியில் நடைபெறும். ஏசாயா 28:6-7 பாருங்கள்.
நியாயம் விசாரிக்க உட்காருகிறவனுக்கு நியாயத்தின் ஆவியாகவும் யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிறவர்களின் பராக்கிரமமாகவும் இருப்பார். ஆனாலும் இவர்களும் திராட்சரசத்தால் மயங்கி மதுபானத்தால் வழித்தப்பி போகிறார்கள். ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் மதுபானத்தால் மதி மயங்கி திராட்சரசத்தால் விழுங்கப்பட்டு சாராயத்தினால் வழித்தப்பி தீர்க்க தரிசனத்தில் மோசம் போய் நியாயம் தீர்க்கிறதில் இடறுகிறார்கள்.
இங்கே மதுபானத்தால் மதி மயங்குவதை குறித்து வாசிக்கிறோம். ஒரு பெரிய வணிகத்தை செய்து வந்த ஒருவர் தன் நண்பரான ஊழியரிடம் தன்னுடைய நண்பரின் கசப்பான அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். அந்த பணக்காரர் பாவத்திற்கு அடிமைப்பட ஆரம்பித்து தன் மனைவிக்கு உண்மை இல்லாதவராக மாறிப்போனார். அதிகமாக குடிக்க ஆரம்பித்ததனால் இவையெல்லாம் ஆரம்பமாயின. பின்னர் தன்னுடைய தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டதனால் கடன் வாங்கும் நிலை அவருக்கு ஏற்பட்டது. ஒரு மனிதன் குடிக்க ஆரம்பித்து பாவத்திற்கு அடிமைப்படும் பொழுது அவனுடைய கூர்மையான மதி போய்விடுகிறது. வியாபாரத்தில் உள்ள திறன் சென்று விடுகிறது. மதிமயங்கி விடுகிறான் என்று அவர் கூறினாராம். இதே போன்றதொரு நிலையே வட இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களிடத்திலே இருந்தது என்று இங்கே வசனத்திலே பார்க்கிறோம். இவர்களும் திராட்சரசத்தால் மயங்கி மதுபானத்தால் வழிதப்பி போகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நியாயம் தீர்க்கிறதில் ஊழியத்திலே இடறல் உண்டாயிற்று. ஏசாயா 28:13 பாருங்கள்.
ஆதலால் அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து நொறுங்கும்படிக்கும் சிக்குண்டு பிடிப்படும் படிக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கற்பனையின் மேல் கற்பனையும் கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாக இருக்கும்.
ஆம், ஒருவருக்கு போதிக்க வேண்டுமானாலும் மெதுவாக பொறுமையாக தொடர்ந்து செய்ய வேண்டும். இங்கே கூறப்பட்ட வசனத்தை போன்ற பகுதிகளைக் கொண்டு ஏசாய தீர்க்கதரிசியை பொதுமக்களின் தீர்க்கதரிசி என்று சொல்வார்கள். ஒரு ஆசிரியரைப் போலவே ஆவிக்குரிய போதனைகளும் செய்யப்பட வேண்டும். வெகு விரைவாக போதித்து விடுவதால் ஆவிக்குரிய வளர்ச்சி ஏற்பட்டு விடாது. தேவன் மக்களுடைய நிலைக்கு ஏற்றவாறு போதித்து நடத்துகிறவர். நாம் பழங்காலத்திலிருந்தே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வீழ்ச்சியடைகிற மக்களை வேதத்திலே பார்க்கிறோம். இவர்களுக்கு சரியானபடி போதிக்க வேண்டியது அவசியம். ஆனால் அது கடினமான காரியமாக இருப்பதால் அவர்கள் வீழ்ச்சி உறுகிறார்கள். இன்றைய நாட்களிலே அநேக தேவனுடைய பிள்ளைகளும் தங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியிலே விருப்பம் காட்டுகிறதில்லை. ஏன் தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை இவர்கள் மறந்து விடுகிறார்கள். பிறகு திடீரென்று ஏதாவது இரண்டு வார பயிற்சியிலே தங்கி வேதத்தை விரைவாக கற்று தங்கள் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ளலாம் என்று எண்ணி முயற்சி செய்கிறார்கள். அங்கே தங்களுடைய திருமணத்திலே உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பது எப்படி, பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி, ஒரு சிறந்த பணியாளராய் இருப்பது எப்படி என்பதையெல்லாம் படிப்பறிவாக பெற்றுக் கொள்கிறார்கள். இதனால் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று நினைக்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, படிப்பு அறிவு உதவாது. அனுபவங்களும் பிரச்சனைகளை தீர்ப்பதில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வெற்றி பெற எந்த குறுக்கு வழியும் கிடையாது. ஒரே ஒரு வழிதான் வெற்றிக்கு அழைத்துச் செல்லும். அது மிகவும் எளிதான ஒரு வழிதான். தினமும் வேதவாசித்து ஜெபிப்பதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சியை கொடுக்கும். அதுதான் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை, கற்பனையின் மேலே கற்பனையும் பிரமாணத்தின் மேலே பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாக கொடுக்கப்பட்டது. மெதுவாக அவர்களுக்கு போதிக்கப்பட்டது. தினமும் அவர்கள் அதை உட்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டும் என்று தேவன் கொடுத்தார். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் அதை பின்பற்றவில்லை, தினமும் கற்றுக்கொள்ளவில்லை. எனவே அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வீழ்ந்து போனார்கள், பின்வாங்கி போனார்கள். இதேபோலத்தான் இன்றும் அநேக தேவனுடைய பிள்ளைகளும் காணப்படுகிறார்கள். அவர்கள் மற்றவர்களை விட பலவீனமானதினாலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விழவில்லை, வேத வசனத்திலே போதுமான அளவு நேரத்தை செலவழிக்காததினாலேயே விழுந்து போனார்கள். வேத தியானம் அவருடைய வாழ்க்கையிலே இல்லை. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, வெற்றி வாழ்க்கை வாழ விரும்பும் உங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு அதிகமாக நீங்கள் வேத வசனங்களை கற்று வருகிறீர்கள்? தேவன் தரும் இந்த வழிமுறை எளிமையானது. அவர் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாக கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் கற்றுத்தருகிறார். மெதுவாக நமக்கு பிரயோஜனமானவைகளை கற்றுத்தருகிறார். நீங்கள் தினமும் அவருடைய பாதத்திலே காத்திருந்து கற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறீர்களா? அதை விட்டுவிட்டு ஒரே நாளிலே ஒரே மாதத்திலே ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்ள முயற்சிக்க கூடாது. இது இயலாத ஒரு காரியம். ஏசாயா 28:14.
ஆகையால் எருசலேமில் உள்ள இந்த ஜனத்தை ஆளுகிற நிந்தனைக்காரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள்.
வட இஸ்ரேல் தேசத்தாருக்கு வந்த நியாய தீர்ப்பு தென் இஸ்ரேல் தேசமாகிய யூதாவுக்கு எச்சரிப்பாயிருக்கிறது. எப்ராயிம் எருசலேமுக்கு அதை தெரிவிக்கிறது. எருசலேம் அதை நமக்கு தெரிவிக்கிறது. ஆம், தேவனுடைய வார்த்தை நம் எல்லாருக்காகவும் கொடுக்கப்பட்டுள்ளது. வட இஸ்ரேல் தேசத்தாருக்கோ எருசலேமிற்கோ மட்டுமல்ல, உலகில் உள்ள அத்தனை பேருக்கும் இந்த தேவனுடைய வார்த்தைகள் கேட்கப்பட வேண்டும் என்று விரும்பியே தேவன் வேதத்திலே இவைகளை கொடுத்திருக்கிறார். இது நேற்றைய செய்தித்தாளல்ல, நாளைய வரலாறு. ஏசாயா 28:15 பாருங்கள்.
நீங்கள் மரணத்தோட உடன்படிக்கையும் பாதாளத்தோட ஒப்பந்தமும் பண்ணினோம், வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது. நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி மாயையின் மறைவிலே வந்து அடைந்தோம் என்கிறீர்களே.
இங்கே மரணத்தோட உடன்படிக்கை, பாதாளத்தோட ஒப்பந்தம் என்று சொல்லப்படுகிறதே, இது எதை குறிக்கிறது? தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே இதற்கான விளக்கத்தை நாம் பார்க்கலாம். வாசிக்கிறேன், தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 9:27, இஸ்ரவேல் அந்திகிறிஸ்துவோட உடன்படிக்கை செய்து கொள்ளும், அவன் பாவத்தின் மகன், தேவன் இல்லாதவன், கடலிலிருந்து வெளிப்படும் மிருகம், சாத்தானால் கட்டுப்படுத்தப்படுகிறவன் என்று பார்க்கிறோம். ஏசாயா 28:16 வாருங்கள்.
ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப் பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான்.
இந்த மனிதர்களின் மாய்மாலமான வாழ்க்கைக்கு பதில் என்ன தெரியுமா? மகா உபத்திரவ காலத்தில் உள்ளவர்களின் வஞ்சகத்திற்கு உண்டாகும் தீர்வென்ன? இதற்கெல்லாம் தேவன் முன்னமே பதிலை ஏற்படுத்தி வைத்துவிட்டார். அதுவே அஸ்திவாரம். அது பரீட்சிக்கப்பட்டது, விலையேற பெற்ற மூலைக்கல். அது உறுதியான அஸ்திவாரம். அதை நம்புகிறவன் பதட்டமடைய வேண்டியதில்லை. அவரிலே அவன் ஓய்வாக இருக்க முடியும். 1 பேதுரு 2:6-8 அவரை பற்றி சொல்லுகிறது. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனிலே வைக்கிறேன். அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கண்மலையும் ஆயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். ஆம், பேதுரு அந்த கல் இயேசு கிறிஸ்துவே என்று இங்கே தெளிவுபட கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவே எல்லாவற்றிற்கும் மிகவும் சரியான பதிலாக தீர்வாக இருக்கிறார். பாருங்கள், ஏசாயா 28 அதிகாரம் 17 வசனம்,
நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன், பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மழை அழித்துவிடும், மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் அடித்துக் கொண்டு போகும்.
இந்த மக்களுக்கு நியாய தீர்ப்பு மிகவும் மெதுவாக வருகிறதாயிருக்கிறது. இன்றைய நாட்களிலும் அவ்விதமாகவே வருகிறது. சில வேளைகளில் சிலருக்கு உடனே நியாய தீர்ப்பு வருகிறது. ஆனால் மெதுவாக வரும் நியாய தீர்ப்பு உடனே வரும் நியாய தீர்ப்பை விட மோசமானது என்று ஒரு வேத அறிஞர் கூறுகிறார். பொதுவாக தேவனுடைய நியாய தீர்ப்பு நாம் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு மெதுவானதாயிருக்கிறது. தொடர்ந்து 28 அதிகாரம் 20 வசனத்தை பாருங்கள்,
கால் நீட்ட படுக்கையின் நீளம் போதாது, மூடிக்கொள்ள போர்வையின் அகலமும் போதாது.
நீங்கள் எப்பொழுதாவது இப்படிப்பட்ட நிலையிலே மாட்டியிருக்கிறீர்களா? கால்கள் நீட்ட முடியாத அளவிற்கு வெளியே வந்துவிடும் கட்டிலே படுத்திருக்கிறீர்களா? நீங்கள் மூடும் பொழுது கழுத்தளவிற்கே வரும் சிறிய போர்வையை கொண்டு மூடியிருக்கிறீர்களா? இது எப்படி இருக்கிறது? இனிமையானதா? இல்லை, துன்பமானது, சிரமமானது. தேவன் இவ்விதமாகவே அவர்களை பார்த்து, நான் உங்களுக்கு படுக்க சிறிய கட்டிலை தருவேன், மூடிக்கொள்ள சிறிய போர்வையை தருவேன் என்று சொல்கிறார். இதிலிருந்து அவர்கள் மேல் தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்தது. அது சிறிது சிறிதாக வந்து அதிகரித்தது என்பதை பார்க்கிறோம். யூதாவின் மேல் குறைந்தது 100 வருடமாவது நியாய தீர்ப்பு வராதிருந்தது. ஆனால் இறுதியில் வந்தது. ஏசாயா 28 அதிகாரம் 25 வசனம்,
அவன் அதை மேலாக நிரவின பின்பு அதற்கேற்ற இடத்தில் உளுந்தை தெளித்து சீரகத்தை தூவி முதல் தரமான கோதுமையையும் தெரிந்து கொண்ட வார்கோதுமையையும் கம்பையும் விதைக்கிறான் அல்லவோ.
இந்த அதிகாரத்தின் பின்பகுதி கோதுமையையும் களைகளையும் பற்றிய ஊமைகளை போன்றிருக்கிறது. இங்கே கர்த்தர் பலதரப்பட்ட தானியங்களை பற்றி, அதாவது கடினமான மற்றும் மென்மையான தானியங்களை பற்றி சொல்கிறார். அதற்கேற்றபடி அதை போரடிப்பதை பற்றியும் அவர் விளக்குகிறார். இங்கே உளுந்து, சீரகம், கோதுமை, அதேபோல் வார்கோதுமை போன்றவற்றை அந்தந்த தானியத்திற்கேற்ற இடத்திலே விதைக்கிறதை பார்க்கிறோம். கோதுமைக்கு முதல் தரமான இடம். ஏசாயா 28 அதிகாரம் 27-28 வசனங்களை பாருங்கள்,
உளுந்து தூலத்தாலே போரடிக்கப்படுகிறதில்லை, சீரகத்தின் மேல் வண்டிலின் உருளை சுற்றவிடப்படுகிறதும் இல்லை, உளுந்து கோலினாலும் சீரகம் மிலாற்றினாலும் அடிக்கப்படும், அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும், இடைவிடாமல் அவன் அதை போரடிக்கிறதில்லை, அவன் தன் வண்டிலின் உருளையால் அதை நசுக்குகிறதும் இல்லை, தன் குதிரைகளால் அதை நொறுக்குகிறதும் இல்லை.
இங்கே ஒரு விவசாயி தன்னுடைய பயிரை போரடிக்கிறதிலே கவனமாயிருப்பான் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் ஒவ்வொரு தானியமும் வித்தியாசமானது. மென்மையான தானியத்தை அதற்கு ஏற்றபடியாகவும் கடினமான தானியத்தை அதற்கு ஏற்றபடியாகவும் போரடிக்க வேண்டும், அதை பிரித்தெடுக்க வேண்டும். இவ்விதமாகவே தேவன் ஜனங்களையும் நியாய தீர்ப்பதாக சொல்கிறார். ஒரு மனிதன் அல்லது ஒரு தேசம் தன்மேல் விழும் தேவ நியாய தீர்ப்பை அதே முடிவு செய்கிறது. அவனே முடிவு செய்கிறான். அதாவது நீங்கள் மிகவும் கடினமானவர்களாகி தேவனை எதிர்த்து நிற்கிறவர்களாக காணப்படுவீர்கள் என்றால் நீங்கள் கடினமான தானியமாயிருக்கிறீர்கள். எனவே உங்கள் மீது வரும் நியாய தீர்ப்பு கடினமானதாக இருக்கும். ஒரு மனிதன் தேவ ஊழியரிடம் வந்து, ஐயா, நான் என்னை உணர்ந்து தேவனிடத்திலே வருமுன் என்னுடைய மனைவி 2 பிள்ளைகளையும் இழந்துவிட்டேன். நான் மிகவும் கடினமான மனிதனாக இருந்தபடியால் என்னை தேவன் 3 முறை கீழே விழத்தள்ளினார். எனக்கு அருமையான அந்த 3 பேரையும் ஒவ்வொருவராக நான் இழந்த பிறகே எனக்கு தேவ பயம் வந்தது என்று சொன்னார். ஆம், கடினமான மனிதர்களை தேவன் கடினமான முறையிலேதான் போரடிப்பார், நியாயம் தீர்ப்பார். மத்திய எழுதின சுவிசேஷம் 13:30 இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் பாருங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். அதேபோல மத்தேயு 13:41 இயேசு தொடர்ந்து இவ்வாறு சொல்கிறார். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து என்று சொல்லி பார்க்கிறோம். இது எவ்வளவு பயங்கரமானது! நாமே நம் மீது வரும் நியாய தீர்ப்பின் தன்மையை முடிவு செய்கிறோம். நாம் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் நம்மை கோதுமையோடு சேர்த்து விடுகிறார். அக்னியிலே போடப்படும் பதரை விட்டு நீங்களாகி அந்த கடுமையான நியாய தீர்ப்புக்கு விடுதலையாகி விடுகிறோம். நீங்கள் கோதுமையாக இருக்க விரும்புகிறீர்களா அல்லது பதரோடு இருக்க விரும்புகிறீர்களா? இதனைத் தொடர்ந்து நாம் ஏசாயா 29 வருகிறோம். இந்த அதிகாரத்திலே வருகின்ற தீர்க்க தரிசனங்கள் எருசலேமை பற்றியவை. சனகரிப்பின் படையெடுப்பிலிருந்து ஆரம்பித்து எருசலேம் புறஜாதியால் மிதிக்கப்பட்டு இறுதியாக எருசலேம் அழிக்கப்படும் வரைக்கும் உள்ள காலம் வரை தீர்க்க தரிசனமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இறுதியாக மேசியா ஒலிவ மலையின் மேல் இறங்கி வந்து தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் காலம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஏசாயா 29 நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசங்கங்களோடு ஒப்பிட்டு படிப்பது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். குறிப்பாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23:37-24 2 பகுதிகளையும், லூக்கா 13:34-35 தொடர்ந்து 21:20-24 வசனங்களையும் இந்த அதிகாரத்தோட நாம் ஒப்பிட்டு படிக்க வேண்டும். பாருங்கள், ஏசாயா 29:1,
தாவீது வாசம் பண்ணின நகரமாகிய அரியேலே, அரியேலே, ஐயோ, வருஷா வருஷம் பண்டிகைகளை அனுசரித்து வந்தாலும்.
இங்கே எருசலேம் நகரம் அரியேலே என்று அழைக்கப்படுகிறதை பாருங்கள். அரியேல் என்பதற்கு சிங்கத்தை போன்ற என்று அர்த்தமாகும். இந்த வார்த்தை 2 Samuel 23:20 வருகிறது. பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமாரனும் கப்சேயேல் ஊரானாகிய பெனாயாவும் செய்கைகளில் வல்லவனாயிருந்தான். அவன் மோவாப் தேசத்தின் 2 வலிமையான சிங்கங்களை கொன்றதுமல்லாமல் உறைந்த மழை காலத்தில் அவன் இறங்கி போய் ஒரு கெபிக்குள் இருந்த ஒரு சிங்கத்தையும் கொண்டு போட்டான் என்று வாசிக்கிறோம். இதில் மோவாப் தேசத்தின் 2 வலிமையான சிங்கங்களை என்று சொல்லப்படுவது மூல பாஷையிலே 2 வலிமையான சிங்கங்களைப் போன்ற மோவாப் மனிதர்கள் என்ற அர்த்தம்பட சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சிங்கங்களைப் போன்ற என்ற வார்த்தைக்கு அரியேல் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வார்த்தைக்கு தேவனுடைய சிங்கம் என்றும் அர்த்தம் உள்ளது. இசைக்கியேல் 43:16 இதே வார்த்தை பலிபீடம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இவை எல்லாமே எருசலேம் நகரை சரியாக குறிக்கின்றன. அதேபோல் இங்கே வசனத்திலே தாவீது வாசம் பண்ணின நகரம் என்று சொல்லப்படுகிறதையும் நாம் பார்க்கலாம். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷம் 5:5 யூதா கோத்திரத்து சிங்கம் என்று குறிக்கப்படுகிறார். அதேபோல எருசலேமின் தேவாலயத்திலே பலிபீடம் இருக்கிறது. அரியேல் என்ற வார்த்தையின் அர்த்தம் எவ்வளவாக எருசலேமிற்கு பொருந்துகிறது என்று பார்த்தீர்களா? நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த வசனம் எருசலேமை குறித்த ஒரு முக்கியமான தீர்க்க தரிசனமாகும். இந்த தீர்க்க தரிசனம் ஏசாயா தீர்க்க தரிசியின் காலத்திலே நிறைவேற ஆரம்பித்தது. இன்றும் அது தொடர்கிறது. எருசலேமின் வீதிகளிலே நீங்கள் நடந்து போனால் இதை உணரலாம். தொடர்ந்து பாருங்கள், ஏசாயா 29:2,
அரியேலுக்கு இடுக்கம் உண்டாக்குவேன், அப்பொழுது துக்கமும் சலிப்பும் உண்டாகும், அது எனக்கு அரியேலாகத்தான் இருக்கும்.
இது எருசலேமின் மீது வந்த நியாய தீர்ப்பு. தொடர்ந்து கவனியுங்கள்,
உன்னை சூழ பாளையமிறங்கி உன்னை தெற்றுகளால் முற்றுகை போட்டு உனக்கு விரோதமாக கொத்தளங்களை எடுப்பிப்பேன், அப்பொழுது நீ தாழ்த்தப்பட்டு தரையிலிருந்து பேசுவாய், உன் பேச்சு பணிந்ததாய் மண்ணிலிருந்து புறப்பட்டு உன் சத்தம் அஞ்சனம் பார்க்கிறவனுடைய சத்தத்தைப் போல் தரையிலிருந்து முணுமுணுத்து உன் வாக்கு மண்ணிலிருந்து கசுகுசென்று உரைக்கும், உன் மேல் வருகிற அந்நியரின் திரள் பொடி தூளத்தனையாகவும் பலவந்தரின் திரள் பறக்கும் பதர்களத்தனையாகவும் இருக்கும். அது திடீரென்று சடுதியாய் சம்பவிக்கும்.
இந்த தீர்க்க தரிசனங்கள் நேபுகாத்நேச்சார் எருசலேமிற்கு வந்து அதை அழிக்கும் முன்னரே கொடுக்கப்பட்டவை. இது லூக்காளின சுவிசேஷம் 21 அதிகாரம் 24 வசனத்திலே, புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும் என்று சொல்கிறபடி இது புறஜாதியாரின் காலத்தின் துவக்கம். இன்றும் இயேசு கிறிஸ்து கூறியது போல புறஜாதியார் எருசலேமின் வீதிகளிலே மிதிக்கிறார்கள், நடக்கிறார்கள். மற்றெல்லா நகரங்களையும் விட எருசலேமே அடிக்கடியாக முற்றுகை போடப்பட்டு பிடிக்கப்பட்டிருந்தது. வரலாற்றிலே பார்க்கும்பொழுது சுமார் 27 முறை இந்த நகரம் முற்றுகையிடப்பட்டிருந்தது என்று நாம் பார்க்கிறோம். இந்த முற்றுகையிலே பெரும்பாலும் அது பிடிக்கப்பட்டிருக்கிறது, அழிக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் எருசலேமிற்கு சென்று இயேசு நடந்த இடங்களிலெல்லாம் நடவுங்கள் என்று சொல்வது அவ்வளவு சரியானதாக இருக்காது. ஏனென்றால் இயேசு வாழ்ந்து வந்தபோது இருந்த எருசலேமை விட இப்பொழுது இருக்கிற எருசலேம் மிகவும் உயர்ந்திருக்கிறது. உதாரணமாக பெதேஸ்தா குளம் இப்பொழுது இருக்கிற நிலமட்டத்திலிருந்து 50 அடி கீழே இருந்தது. இயேசு அங்கேதான் நடந்தார். அதே போன்று சாலமோன் கட்டிய ஆலயம் 100 அடிக்கும் கீழாக இருந்தது. இந்த எருசலேம் நகரம் அடிக்கடியாக அழிவை சந்தித்தது. அப்பொழுது ஒவ்வொரு முறையும் அதே இடத்திலே அழிவிலிருந்து இந்த நகரம் மீண்டும் கட்டப்பட்டிருக்கிறது. நெகேமியா செய்ததும் இதே தான் செய்தார். நகரம் மண்மேடாக கிடக்கும் பொழுது அந்த அழிவிலிருந்தே எருசலேமின் மதில்களை கட்டினான். இந்த நகரை பழுதுபார்ப்பதற்கு பாறைகள் வெளியே இருந்து கொண்டுவரப்பட வேண்டிய அவசியம் எழவில்லை. ஏனென்றால் அங்கேயே அநேக பாறைகள் உள்ளன. எருசலேமிலும் அதனை சுற்றியுள்ள பகுதியிலேயும் மிக அதிகமான பாறைகள் காணப்படுகின்றன. எதிரிகள் அதனை மேற்கொள்ள கடினமாயிருந்ததற்கு இது ஒரு முக்கியமான காரணமாகும். சரி நேர்களே, இன்று நாம் கேட்ட சத்தியங்களை ஒருமுறை கூட நம்முடைய உள்ளத்திலே சிந்தித்து பார்ப்போமா? இரண்டு காரியங்களை தெளிவாய் நாம் அறிந்து கொள்ளலாம். ஒன்று, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத, அவரை இரட்சகராக தங்களுக்கென்று சொந்தமாக்கிக் கொள்ளாத மக்கள் மேலே நியாய தீர்ப்பு வருகிறது என்பது தெளிவாகிறது. அதோடு கூட அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இரக்கமும் கிருபையும் அன்புள்ளவராக இருக்கிறார் என்பதும் தெளிவாகிறது. இந்த நாட்களிலேயும் அவருடைய அன்பை உணர்ந்தவர்களாக அவரை தேடி வருகிறவர்களுக்கு அவர் நல்லவராயிருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்கிறார். இரண்டாவதாக, அவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமான நியாய தீர்ப்பின் வழியாக வழிநடத்துகிறார். கடினமான இருதயமுள்ளவர்களை கடினமாகவும் மென்மையான இருதயமுள்ளவர்களை மென்மையாகவும் அவர் நியாயம் தீர்க்கிறார். அவருடைய நியாய தீர்ப்பு நம்மை நோக்கி வரும் முன்னதாக நாம் நம்மை தாழ்த்தி பரிபூர்ணமாக அவருடைய ஆளுகைக்கும் அவருக்கு கீழ்ப்படிதலுக்கும் ஒப்புவிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறங்கள் நல்ல கர்த்தாவே, இந்த நாளிலேயும் உம்முடைய வசனங்கள் மூலமா எங்களோடு நீர் பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுடைய இருதயத்திலே அடிக்கடி நீர் பேசினாலும் அநேக காரியங்களை குறித்து நாங்கள் கடினப்பட்டவர்களாய் காணப்படுவோம் என்றால் தொடர்ந்து அதை குறித்து இன்றும் எங்களோடு பேசும். நாங்கள் யார் யார் உள்ளான இருதயத்தோடு உடைந்த மனதோடு உண்மையை உம்முடைய பாதத்திலே ஒத்துக்கொள்கிறோமோ, எங்களுக்கு நீர் உம்முடைய பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் தாரும். பிசாசை ஜெயிக்கவும் வெற்றியின் மேலே வெற்றி பெற்றவர்களாய் வாழவும் உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே எங்களை பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27. மீண்டும் கூறுகிறோம், 94 42 25 26 27. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8.